நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி ஆங்கிலத்துறை துணை பேராசிரியர் B2 ஃப்ளைட் கமாண்டர் திரு முனிவர் ரா சுரேஷ்குமார் அவர்கள் இன்று இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு NCC விமானப்படையின் சிறப்புகள் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாட்டை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு துறைகள் இயங்கி வந்தாலும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக விமானங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று உலக விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் விமானப்படையின் முக்கியத்துவம் என்ன, விமானப்படையின் பயன்கள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் பேராசிரியர் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா
சார்? வணக்கம் சார்.
வணக்கம் சார். புதுகை பண்பலை நேர் அனைவருக்கும் வணக்கம். தேசிய விமானப்படை தினமான இன்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஃபிளைங் ஆஃபீஸர் சுரேஷ்குமார், திருச்சி தேசிய கல்லூரியில் உள்ள NCC விமானப்படை அதிகாரியாக உள்ளேன்.
சார், இன்னைக்கு வந்து தேசிய விமானப்படை தினம் கொண்டாடுது. தேசிய விமானப்படை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதோட சிறப்புகள் என்ன, இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த விமானப்படை எப்படி உருவானது அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்திய தேசிய விமானப்படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்டோபர் 8, 1932 பிரிட்டிஷுக்கு நம்ம அடிமையா இருந்தப்போ பிரிட்டிஷர்ஸ் அவங்களோட ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சப்போர்ட்டா ஒரு இன்னொரு விங் நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமே 6 பைலட், 19 ஏர் சோல்ஜர்ஸ், 4 ஏர்கிராஃப்ட், இவ்வளவுதான். இவ்வளவு விட்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அது அவங்களுக்கு கொடுத்த பேர் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிஸ்டம்ங்கிறது 1947 நம்ம சுதந்திரம் பட்டதுக்கு அப்புறமும் கூட அதே ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் தொடர்ந்து வருது. பிறகு பாத்தீங்கன்னா 1950 நம்ம குடியரசு ஆகிறோம். அப்படி குடியரசு ஆகும் போது அந்த ராயல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நம்ம முழுக்க ஒரு இந்திய தேசிய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு உருவாகிறோம். இப்படி உருவாகி இன்னைக்கு உலகத்துல 3வது மிக வலிமையான ஒரு ஏர்ஃபோர்ஸ் சிஸ்டம் கொண்ட ஒரு நாடாக நம்ம இன்னைக்கு முன்னேறி இருக்கோம். இதுதான் நம்மளோட வளர்ச்சி. இதை தாண்டி இந்த அக்டோபர் 8 இந்த விமானப்படை தினமா கொண்டாடக்கூடிய காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 காரணங்கள் நம்ம பார்க்கலாம். முதல் காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏர் வாரியர்ஸ், நம்மளோட ஏர்ஃபோர்ஸ்ல இருக்க வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாராட்டுறது, அவங்களை பெருமைப்படுத்துறதுக்காக ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி ஒரு தினங்கள்ல கொண்டாடப்படுவதன் மூலமாக நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு, இன்ஸ்பயர் பண்றதுக்கு, இந்த 2 காரணத்துக்காகவும். இதையும் தாண்டி நம்ம உலகத்துல நம்மளோட விமானப்படை எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அப்படிங்கறத பறைசாட்டுறதுக்காகவும் நம்ம கொண்டாடுறோம். இந்த 3 காரணங்கள் தான் இந்த விமானப்படை தினம் கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணங்கள்.
இதோட முக்கியத்துவங்கள் என்ன சார்?
நம்ம இந்திய விமானப்படையோட முக்கியத்துவம் செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான செயல்பாடு நம்ம இந்திய வான்வெளியை பாதுகாக்கிறது, நம்மளோட ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டுக்குரிய இந்த ஸ்பேஸ் இதை பாதுகாக்கிறது தான் முதல் கடமை, தலையாய கடமைன்னு சொல்லக்கூடிய அதான் இது முதல் கடமை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா போர் காலங்கள், இனி வரும் காலங்களில் எனக்கு போர், இது ஏற்கனவே போர்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இனி வர காலங்களில் போர் உருவாக சூழ்நிலை வரும்பொழுது நம்மளோட வான்வழி தாக்குதல் நடத்துறதுக்காக பயன்படுத்துவோம் இந்திய விமானப்படையை. மூணாவது, அப்படி ஒரு வார் வர்ற சுச்சுவேஷன்ல நம்மளோட ஆர்மிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு அவங்க சோல்ஜர்ஸ் போய் முக்கியமான இறக்கி வர்றதுக்கு, அவங்களுக்கு தேவையான தளவாடங்களை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, இந்த 3 காரணங்கள் தான் நம்ம இந்திய விமானப்படையை பயன்படுத்துறோம்.
இப்போ அந்த இந்திய விமானப்படையோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு?
அதாவது சார், நம்ம ஆர்ம்டு சர்வீசஸ் அதாவது பாதுகாப்பு படை அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 இருக்கு. எந்த ஒரு நாடா இருந்தாலும் 3 இருக்கும், நம்ம நாடுக்கும் அதே மாதிரி இருக்கு. ஒன்னு ஆர்மி அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் இந்த ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை அப்படின்னு சொல்றோம், அதுக்கப்புறம் நேவி கப்பல் படை இருக்கு இல்லையா. இந்த 3ல ஒரு ஒரு வார் அப்படின்னு வரும்போது முன்னாடி நின்று சண்டை போடுற முதல்ல உள்ளது அந்த ஆர்மி. அந்த ஆர்மிக்கு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸா பின்னாடி இருந்து உறுதுணையா இருக்கக்கூடியது தான் இந்த ஏர்ஃபோர்ஸும் நேவியும். நேவி கப்பல் படை அப்படிங்கிறது அவங்க நமக்கு தெரியும் கடல்ல அங்க உள்ள போர் புரியல மட்டும்தான். பட் இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எல்லையை தாண்டி எதிர்நாட்டு எல்லைக்குள்ளையும் போய் சண்டை போட்டு நம்மளோட வெற்றியை நிலைநாட்டு வரதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இந்திய விமானப்படைக்கு மட்டும்தான் இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்நாட்டோட எல்லைக்குள்ள போய் நம்மளோட சோல்ஜர்ஸை இறக்கி விடுறது, அங்க மாட்டிக்கிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் பாதுகாப்பா கொண்டு வர்றது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் பிளே பண்றது நம்ம ஏர்ஃபோர்ஸ் தான்.
இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விமானப்படைக்கான வகையில படிப்பு எதுனா சம்பந்தமான வகையில உண்டா, இதுக்கெல்லாம் சேர்றதுக்கான வழிமுறைகள் என்ன சார்?
நம்ம ஏர்ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பாக்கலாம். இப்ப நம்ம எப்படி போலீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளா போகலாம், இன்னொன்னு ஆபீஸ்ங்கிறது மினிமம் எஸ்எஸ்ல போகலாம். இதே மாதிரிதான் ஏர்போர்ஸ்லயும் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. முதல் கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்த 12th குவாலிபிகேஷனோட போறது, அதை வந்து நம்ம ஆர்மியில சோல்ஜர்னு சொல்ற மாதிரி ஏர்போர்ஸ்ல ஏர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்மேனா சோல்ஜர் கேட்டகரியில போகணும் அப்படின்னா நீங்க 12th படிச்சிருக்கணும். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்னு டெக்னிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு நான் டெக்னிக்கல் அப்படின்னு இருக்கு. டெக்னிக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஏர்கிராப்டை உருவாக்குதல், அதுல வெப்பன் ஃபிட் பண்றது, ரேடியோ ஃபிட் பண்றது, அதோட பாதுகாப்பு தளவாடங்கள் உபகரணங்கள் இதெல்லாம் பண்றது டெக்னிக்கல் விங். இந்த நான் டெக்னிக்கல் விங் அப்படிங்கிற ஒரு அஞ்சு இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் எஜுகேஷன் பிரான்ச் இருக்கு, மீட்டரோலஜின் பிரான்ச் இருக்கு. இது எல்லாமே இந்த நான் டெக்னிக்கல்ல வரும். இது எல்லாமே இந்த சோல்ஜர் ரேங்க். ஒரு சோல்ஜர் ரேங்க்ல ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா அவரு மினிமம் 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த வயசுக்குள்ளதான் அவர் ஏர்மேனா உள்ள வர முடியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் ஆபீஸரா போறது பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே பைலட் அப்படின்னு, அது அப்படி கிடையாது. ஆபீஸர்ல மொத்தம் மூணு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஃபிளைங் பிரான்ச், அதாவது பைலட்ஸா இருக்கிறவங்க. அதுக்கப்புறமும் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் திரும்ப ரெண்டா பிரியுது. இதுல இந்த ஆபீசர் ரேங்க்ல ஃபிளைங் பிரான்ச் அப்படின்னு போனோம் பாத்தீங்கன்னா அதுக்கு கேட்டகிரியில ரெக்ரூட் பண்றது தனி ஒரு போர்டு இருக்கு. அது கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆகி போறவங்க வந்து பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அது சர்வீஸ்ல இருக்கலாம். இதுக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். 12th கட்டாயம் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிற குரூப் படிச்சிருக்கணும். 12th மினிமம் 50% மார்க் இருந்திருக்கணும். அதுல மற்றபடி எந்த டிகிரி முடிச்சாலும் ஓகே, பட் 12th சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இந்த எக்ஸாம் எழுதி உள்ள போக முடியும். இதை பெர்மனன்ட் கமிஷன் சொல்லுவாங்க. இது ஆண்களுக்கு மட்டுமே. இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்றது நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றது, அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாசமும் ஆகஸ்ட் மாசமும் இதுக்கான கால்ஃபர் வருது. இது ஒரு ஒரு வகையான என்ட்ரி. அடுத்து பாத்தீங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பெண் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் இது பொருந்தும். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல என்சிசில 3 வருடங்கள் இருந்து அந்த 3வது வருஷம் கொடுக்கக்கூடிய சி சர்டிபிகேட் அப்படிங்கிறத வச்சிருக்கணும். அந்த சர்டிபிகேட் மட்டும்தான் அந்த என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில போக முடியும். இதுக்கான வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த எக்ஸாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸே டைரக்டா நடத்துது. இதுக்கான கால்ஃபர் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாசத்திலையும் டிசம்பர் மாசத்திலையும் வருது. இது போக அடுத்த ஒரு என்ட்ரி பாத்தீங்கன்னா ஆஃப்காட், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டைரக்ட் நடத்துது. இதை வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 14 வருடங்கள் மட்டுமே நீங்க உள்ள வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 14 வருஷம் முடிவுல நீங்க வெளில வந்துடும். இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். இதுக்கான வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளதான் போக முடியும். இதுக்கான அறிவிப்பு ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசத்திலயும் டிசம்பர் மாசத்திலயும் வருது. இது எல்லாமே ஃபிளைங் பிரான்ச். இதை தாண்டி இந்த டெக்னிக்கல் பிரான்ச், நான் டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த டெக்னிக்கல் பிரான்ச்சும் நம்ம ஆஃப்காட் எழுதி போகலாம், நான் டெக்னிக்கல் பிரான்ச்சும் ஆஃப்காட் எக்ஸாம்பிள் உள்ள போகலாம். டெக்னிக்கல் பிரான்ச் உள்ள போகணும் அப்படின்னா வயது வந்து 20 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கணும். இதுவும் ஆண் பெண் இருபாலுக்கும் பொருந்தும். இதுவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்தும். இதுக்கான கால்ஃபர் ஒவ்வொரு வருடமும் ஜூன்லையும் டிசம்பர்லையும் வரும். அதே மாதிரி இந்த நான் டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் இருக்கு, அதுவும் இருபாலுக்கும் பொருந்தும். அதே வயது வரம்பு தான், 20லேருந்து 26 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த நான் டெக்னிக்கல் போனாங்க அப்படின்னா அவங்க மொத்தம் 5 கேட்டகரியா பிரிக்க போறாங்க. அதுல ஒன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு புரியும், இன்னொன்னு ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் பிரிப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று புரியும், எஜுகேஷன் அப்படின்னு ஒரு பெரிய, மீட்டியரோலஜி. இவங்களோட வேலை என்ன பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் சுமூகமாக ரன் பண்றதுக்கு இவங்களோட இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆனதான் ஏர்ஃபோர்ஸ் ப்ராப்பரா ரன் பண்ண முடியும். டெக்னிக்கல் பிரான்ச் அப்படிங்க ஒரு ஏர்கிராப்ட் வானத்துல பறக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கவனிக்கிறவங்க டெக்னிக்கல் பிரான்ச். இதுதான் நம்ம ஒரு பாம்பரனுக்கு புரியாம சொல்லலாம், இப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் பேசிக்கா நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்குள்ள சேர்றதுக்கான வழிகள். இதை தாண்டி இப்ப நம்ம கவர்மெண்ட்ல புதுசா ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அது அக்னிபாத். சோ இதை தாண்டி அக்னிபாத் வழியாகவும் நம்ம உள்ள போக முடியும்.
அக்னிபாத்ங்கிறத சொல்றீங்க சார், அது பத்தியான விளக்கங்களை விவரங்களையும் கொஞ்சம் தெரியும் எடுத்துக்கொள்ளலாமே.
மிக சமீபத்துலதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது பல ஐரோப்பிய நாடுகள்லயும் அமெரிக்காலையும் இது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வாலண்டரியா ஒருத்தர் தன்னார்வலர் தன்னை ஆர்மில இணைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சிறிது காலத்துக்கு ஆர்மியில வேலை பார்த்துட்டு ஏர்ஃபோர்ஸ்லயோ நேவிலோ வெளில வந்துடலாம். பட் நம்ம நாட்டுல அப்படி ஒரு நடைமுறை இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இப்ப அது அந்த மாதிரியான ஒரு அது எக்ஸாக்டா அது இல்லை, பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு காட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் அந்த அக்னி பாத்திரம். அப்படிங்கிற ஒரு இந்த அக்னிபாத் அப்படிங்கிற சிஸ்டம்ல என்ட்ராக ஒருவர் வந்து அக்னி வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 17.5 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மட்டும்தான் இதுக்குள்ள போக முடியும். இதுல வெறும் 4 வருடங்கள் மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியும். 4வது வருஷம் முடிவில் நீங்க கட்டாயம் வளர்ந்து வெளில வந்துருவீங்க. ஆனா அந்த 4 வருடம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற எல்லாருமே ஏர்மேன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ற பட்சத்துல இதுல இருந்து 25% பேரை மட்டும் பெர்மனன்ட் கமிஷன் ஏர்மேனுக்கு எடுத்துப்பாங்க. மிச்ச எல்லாருமே இதுல இருந்து வெளில வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சோ இல்ல வேற கவர்மெண்ட் ஜாபுக்கோ போய்க்கலாம். அவங்களுக்கான தனி கோட்டா சிஸ்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஆரம்ப சேலரி பாத்தீங்க அப்படின்னா முதல் வருடத்துல 30,000 ஒரு மாதத்துக்கும், 2வது வருடத்துல 33,000, 3வது வருடத்துல 36,500, 4வது வருடத்துல 40,000 வாங்குவாங்க ஒவ்வொரு மாசமும். அந்த 4வது வருடம் முடிஞ்சு வரும்போது இவங்களுக்காக இவங்களுக்கான அந்த டோட்டல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது சம்பளம் போக ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில கேஷாவும் கிடைக்கும். இது வந்துட்டு இதுதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க இந்த அக்னிபத் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th படிச்சிருக்கணும், ஐடிஐல படிச்சிருக்கலாம், இல்ல ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம். இவங்க எல்லாமே இதுக்கு எலிஜிபிள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போற January 2023 தான் முதல் முறையா இதுக்கான எக்ஸாம்ஸ் நடத்த போறாங்க. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வரப்போற நவம்பர் மாசம் வந்துடும். அந்த நவம்பர் மாசத்துல அறிவிப்பு வந்து எல்லாரும் ஆன்லைன்ல அப்ளை விருப்பம் விட்டவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், ஜான்வரியில எக்ஸாம்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ பள்ளிகளா இருக்கட்டும் கல்லூரிகளா இருக்கட்டும் ஒரு ஒருங்கிணமாக இருக்கிறதுக்கும் சரி எந்த விதமான வேலையும் எடுத்து செய்யறதுக்கு ஒரு முன்னால வந்து நிக்கக்கூடிய ஒரு விஷயமா செயல்படக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா NCC மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த NCC வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதுல வந்து அந்த படிப்பா இருக்கட்டும் அந்த பணிகளா இருக்கட்டும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன சார்?
அதாவது NCC நேஷனல் கேடட் கோர் அப்படிங்கிறது தான் அதோட சுருக்கம் தான் இந்த NCC அப்படிங்கிறது. இது நம்ம ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு காலேஜ்லயும் இருக்கு. ஸ்கூல்ல 2 வருஷம் இதுல இருப்பாங்க. அந்த 2 வருஷத்து முடிவுல அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குவாங்க. அந்த சர்டிபிகேட் பேரு ஏ சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் இந்த 2 வருடங்கள் பள்ளி பருவத்துல இந்த NCC இருக்கிறனால கிடைக்கப்படுற பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு சாதாரண மாணவனுக்கும் ஒரு NCC மாணவனுக்கும் உள்ள டிசிப்ளின்கான ஒரு வேறுபாடு. ஒரு NCC மாணவனை பாத்தீங்கன்னா தனியா தெரியும் இவனுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்குன்னு பார்த்தவனே கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் மோல்டு பண்ணுவாங்க ஒண்ணு. ரெண்டாவது அந்த அவங்க வாங்குற அந்த ஏ சர்டிபிகேட் அப்படிங்கிறது அவங்க மேற்படிப்பு காலேஜ் போகும்போது அவங்களுக்கு தன்னோட ஜாதி சார்ந்த அந்த இடஒதுக்கீடு போக இந்த ஏ சர்டிபிகேட் NCC ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கும். இதுதான் ஸ்கூல்ல கிடைக்கிற சர்டிபிகேட் பயன். அதுக்கடுத்து காலேஜ்ல வருவாங்க. காலேஜ்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் NCC இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல. இதுல முதல் வருடத்துல எந்த எக்ஸாம் இருக்காது. 2வது வருடத்துல பாத்தீங்கன்னா பி சர்டிபிகேட் அப்படின்னு எழுதுவாங்க. அதை எழுதி பாஸ் பண்ணியிருந்தா மட்டுமா 3வது வருடத்துல சி சர்டிபிகேட் எக்ஸாம் அப்படிங்கிறத எழுத முடியும். இந்த சி சர்டிபிகேட் எக்ஸாம்ல எழுதி அந்த சி சர்டிபிகேட்ல ஏ கிரேட் வாங்கியிருந்தாங்கன்னா அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திறவுகோலா இருக்க போகுது. காரணம் பாத்தீங்கன்னா முதலே சொன்னேன் இந்த ஏர்போர்ஸ் போறதுக்கு NCC ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்பெஷல் என்ட்ரியில நீங்க போய் டேரக்டா ரிட்டன் எக்ஸாம் இல்லாம டேரக்டா இன்டர்வியூ போகணும் அப்படின்னா இந்த சி சர்டிபிகேட்ல ஏ கிரேட் இருக்கணும். அப்படி இருந்தாலும் நீங்க டேரக்டா ஆஃப்கேட் எக்ஸாம்ல டேரக்டா போய் என்டர் பண்ண நீங்க ஆபீஸுக்கான எக்ஸாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா NCC அப்படிங்கிறோட மோட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபே வித் டிசிப்ளின் அப்படின்னு தான் சொல்லுவோம். யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் தான் நம்மளோட NCC மோட்டோ. ஒற்றுமை ஒழுக்கம் இது ரெண்டும் கத்துக் கொடுத்துதான் NCC முக்கிய நோக்கம் ஒண்ணு. இன்னொன்னு நாளைக்கு இன்றைய மாணவர்கள் தான் நாளைக்கு நம்ம எதிர்கால தூண்களா வரப்போறாங்க. அப்படிப்பட்ட அந்த எதிர்கால தூண்களை ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக நல்ல குடிமக்களாக உருமாற்றுறதுக்கு ஒரு மோல்டிங் ஸ்டேஷனா தான் இந்த NCC அப்படிங்கிறத பார்க்க போயிருது. இந்த 3வது வருடத்துல வாங்க போன சி சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, இந்த சர்டிபிகேட் வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு ஆர்ம்டு சர்வீஸ்க்கு வேணாலும் போகலாம், எந்த ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்கு வேணாலும் போகலாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நான் NCC இருந்தா எனக்கு நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு பயன்படுமா? நிச்சயம் பயன்படும். நீங்க போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும்னாலும் சரி இல்ல SI ஆகணும்னாலும் சரி இல்ல ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் எதுல சேரணும்னாலும் இந்த NCC சி சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கோட்டாவை வாங்கி தரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு ஜாதி சார்ந்த இடஒதுக்கீடு போக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடும் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது நமக்கு நான் கவர்மெண்ட் ஜாப்கே போக விரும்பல ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப் தான் போக போறேன் அப்பயும் இந்த NCC இதுல கிடைக்கப்போற சி சர்டிபிகேட் எனக்கு பயன் தருமா அப்படின்னா நிச்சயமா அங்கேயும் பயன் தரும். என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிரைவேட் ஜாப் போறோம் அந்த இடத்துல ஒரு 10 பேர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்காங்கன்னா அங்க ஒருத்தர் அப்ளை பண்ணோட கையில NCC சர்டிபிகேட் அப்படின்னா உங்களை பார்த்தனே முடிவு பண்ணுவாங்க. என்ஜிசி கேரக்டா இருந்திருக்காங்க, கட்டாயம் உங்ககிட்ட நேர்மை இருக்கும், டிசிப்ளின் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு இம்ப்ரெஷனா இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு பெற்று தரும். நான் கவர்மெண்ட் ஜாப் போக போறது இல்ல, ஏதோ பிரைவேட் ஜாப் தான் போக போறேன் அப்படின்னாலும் நிச்சயமா இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. நான் எந்த ஜாப்பும் போக போறேன், நான் சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன், அவங்களுக்கும் இந்த என்ஜிசி உதவும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த நேர்மை ஒழுக்கம் இந்த ரெண்டையும் கத்து தர போற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த என்சிசி. இதை தாண்டி பாத்தீங்கன்னா என்சிசில ஆர்மி என்சிசி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் என்சிசி இருக்கு, நேவி என்சிசி இருக்கு. நீங்க ஆர்மி என்சிசில இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்மி சர்டிபிகேட் நீங்க வாங்கும் போது சி சர்டிபிகேட்னால நீங்க ஆர்மியில ஜாயின் பண்ணும் போது ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ போயிடலாம். அதே மாதிரி நேவியில என்சிசில இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நேவி போனாலும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டைரக்டா என்ட்ரி ஆகலாம். ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள சி சர்டிபிகேட் ஏர்ஃபோர்ஸ்ல சேர்க்கான டைரக்ட் என்ட்ரி. ஆனா அந்த ஏர்ஃபோர்ஸ்ல சர்டிபிகேட் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பயன் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்மிக்கு போனாலும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஏர்ஃபோர்ஸுக்கு போனாலும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, நேவிக்கு போனாலும் எக்ஸாம் கிடையாது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல என்ன போர்ஷன்ஸ் படிச்சு எக்ஸாம் எழுதுவோமோ அதைத்தான் இங்க நீங்க படிச்சு எழுதி பி சர்டிபிகேட் சி சர்டிபிகேட் அப்படிங்கிறது வாங்குறோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி. சோ இந்த என்சிசி அப்படிங்கிறது வெறும் வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயமா மட்டும் பாக்காம நாளைய ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஒரு சிஸ்டமாக தான் அதை பார்க்க முடியும்.
இப்போ இந்த தேசிய விமானப்படை அப்படின்னா இந்த திறப்பு தினத்துல அதை பத்தியான வகையில விரிவான வகையில எடுத்துக்கூடியதோட இல்லாம அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றிய விளக்கமும் எடுத்துக்கூறி, அதெல்லாம் அதற்கான படிப்பு சம்பந்தமான தகவல்களையும் எடுத்துக்கூறீங்க சார். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
சிசி மற்றும் இந்த தேசிய விமானப்படை தினத்தோட முக்கியத்துவம் இதை பற்றி கேட்டிருந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு பி டூ ஃப்ளைட் கமாண்டர் திரு முனைவர் ரா சுரேஷ்குமார் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.